புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா?
ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தை எழுத நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20-26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறிகளை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு குட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த திருப்பள்ளி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று, இன்றைய கால சூழ்நிலையில் நம்மில் பல பேர் உலக காரியங்களுக்குள்ளே மூழ்கியிருக்கிறார்கள். நிறைய கேளிக்கை நிகழ்ச்சிகளில் இந்த இணையத்தில் பார்த்துட்டுருக்கிற அந்த சூழ்நிலையில் கடவுளை தேடி இறைவார்த்தையின் மீது தாகம் கொண்டு இந்த திருப்பள்ளியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஆலயத்தில் நாம் பிரசங்கம் வைக்கும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே இதை கேட்பார்களா கவனிப்பார்களா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. ஒரு சில பேர் கேட்கலாம், ஒரு சில பேர் வேறு ஏதோ நினைப்பில் இருக்கலாம், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், சில பேர் அப்போ தான் இன்டர்வல் பிரேக் எடுப்பாங்க, வெளியில் போயிட்டு வருவாங்க, சில பேர் மொபைல் நோண்டுவாங்க. ஆனால் இணையத்தில் நீங்களே தேடி இறை வார்த்தையை கேட்க வேண்டும். அது நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும். அது மூலமாக ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த தாகத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் இன்னும் பலருக்கு சென்று சேர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த வீடியோவை பார்க்காம இருக்கலாம், 10 நாள் பார்க்காம இருக்கலாம், 1 மாதம் பார்க்காம இருக்கலாம், இருந்தாலும் திரும்பி திரும்பி அனுப்புங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வாழ்க்கை சூழ்நிலையில் அமைதி இழக்கும்போது, இல்லை ஒரு துன்பகரமான சூழ்நிலையில் இந்த இறை வார்த்தை அவர்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய உள்ளம் தொடப்படும், அவர்களுடைய வாழ்வும் மாற்றமடையும். அவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. ஆகவே இதை பலருக்கு பகிர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லி நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? கிரேக்க தத்துவியலாளர் பிளேட்டோ வந்து மனிதனை வந்து 3 கூறுகளாக பிரிப்பார். 1, அவனுடைய உடல் பாடி; 2, அவனுடைய மைண்ட் உள்ளம்; 3, அவனுடைய சோல் ஆன்மா. இப்படியாக 3 கூறுகளாக அவர் பிரிப்பார். ஒரு மனிதனுடைய அவன் கெட்டவனா நல்லவனா அப்படின்னு சொல்லி அவனுடைய உடல் அமைப்பை வைத்து நம்ம சொல்ல முடியுமா? உடல் கூறுகளை வைத்து நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவன் குண்டாக இருக்கான், அவன் நல்லவனாக இருப்பான். இவன் ஒல்லியாக இருக்கான், அவன் கெட்டவனாக இருப்பான். இவன் வந்து வெள்ளையாக இருக்கான், கெட்டவனாக இருப்பான். இவன் கருப்பாக இருப்பான், நல்லவனாக இருப்பான். சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. பேச்சு வழக்கில் சில நேரங்களில் நாம் நகைச்சுவையாக சொல்லுவது உண்டு. வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், நட்டேன நம்பினாலும் நம்மலாம் குட்டேன நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நகைச்சுவைக்காக சொல்லுவது உண்டு. ஆனால் புற உடல் அமைப்பை வைத்து இவன் நல்லவன் கெட்டவன் என்று சொல்லி நம்ம கண்டிப்பாக வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதே போல் மனிதனுடைய ஆன்மாவை வைத்து அவனை வேறுபடுத்தி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கடவுள் அனைவருக்கும் சரிசமமான தூய்மையான ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் வந்து உனக்கு இந்த உயரிய ஆன்மாவை உனக்கு கொடுக்குறேன், உனக்கு தாழ்ந்த ஆன்மாவை கொடுக்குறேன், உனக்கு பணக்கார ஆன்மாவை கொடுக்குறேன், உனக்கு ஏழையான ஆன்மாவை கொடுக்குறேன், கடவுள் ஒருபோதும் அப்படி செய்வது கிடையாது. ஆக ஆன்மாவை பொறுத்து மனிதனை வேறுபடுத்த முடியுமா? அது மனிதனுடைய நல்ல கெட்ட செயல்களுக்கு அது அடிப்படையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எழுகிற எண்ணங்களை வைத்து அவன் நல்லவனா தீயவனா என்று சொல்லி நாம் தீர்மானிக்க முடியும். நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய எண்ணம் போலதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. நம்ம நல்ல எண்ணங்களை கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் நல்ல செயல்பாடுகளாக இருக்கிறது. தீய எண்ணங்களை கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளும் தீய செயல்களாக இருக்கிறது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய வாழ்வு இருக்கும் என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்வினுடைய உயரம் தாழ்வு கூட நம்முடைய எண்ணத்தை பொறுத்து தான். நீங்கள் வந்து தண்ணியில் தாமரையினுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் என்று சொன்னால், தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தாமரையினுடைய உயரமும் இருக்கும். தண்ணீர் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் தாமரையினுடைய உயரம். தண்ணீர் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுதான் தாமரையினுடைய உயரமாக இருக்கும். அதுபோல் தான் நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் உயர்ந்த வாழ்வாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் தாழ்வாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் தாழ்வான வாழ்வாகத்தான் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நினப்பு போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு குருட்ட ஒருத்தன் போய் கேட்குறான், குரு நான் நினச்சதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படிப்பட்ட வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் அமைதியாக அந்த குரு அவனை அமர வைத்து, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லி அந்த கதையை அவருக்கு சொல்வார். ஒரு இளவரசன் பரிவாரங்களோடு படைவீரர்களோடு காட்டுக்குள்ளே வேட்டைக்கு செல்கிறான். அங்கே போகும்போது வழி தவறி விடுகிறான். பரிவாரங்களை தேடி அலைகிறான். கடுமையான வெயில், அவனுக்கு தாகம், உணவு இல்லை, பசி மயக்கத்தில் ஒரு கற்பக மரத்தின் அடியில் வந்து உட்காறான். கற்பக மரத்தினுடைய அதிசயம் அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடந்துவிடும். அங்கே அடிவாரத்தில் அந்த மரத்தினுடைய அடியில் அமர்ந்து, ஆகா தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவன் நினைத்து பார்க்குறான். உடனே அங்கே ஊற்றிலிருந்து தண்ணி விடுகிறது, அதை எடுத்து குடிக்கிறான். கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்குறான். உடனே பழங்கள் விழுகிறதை எடுத்து சாப்பிடுகிறான். நல்லா சாப்பிட்டாச்சு, உண்ட மயக்கம். இப்போ தூங்குறதுக்கு நல்ல ஒரு கட்டில், பஞ்சு மெத்த இருந்தால் நல்லா இருக்குமே. உடனே அங்கே ஒரு கட்டில் வருது, பஞ்சு மெத்த. உடனே அந்த படுத்து உறங்குகிறான். ஆஹா, சுகமாக இருக்குது, கால் அமுக்கிறதுக்கு ஒரு பெண் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். உடனே ஒரு பெண் அங்கு அவனுக்கு காலை அமைக்கி விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு நினப்பு வருகிறது. என்னடா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது, ஒருவேளை பிசாசு இங்கே இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சி அவன் விழித்தெழுகிறான். அங்கே ஒரு பிசாசு நிற்கிறது. ஏன்னா நினைக்கிறதெல்லாம் அங்கே நடக்கும்ல, அதனால் அங்கே ஒரு பிசாசு இருப்பதாக பார்க்கிறான். உடனே திருப்பி இன்னும் அதிகமாகிடுது அவனுடைய பயம். இந்த பிசாசு நம்மை கடித்து கொண்டு விடுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவன் நினைத்தது போலவே அந்த பிசாசு அவனை கடித்து கொண்டு விடுகிறது. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ, நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும் அப்படி தான் அமைந்து கொண்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய செயல்களும் தூய்மையாக இருக்கிறது, நம்முடைய வாழ்வும் தூய்மையாக இருக்கிறது. இதுதான் கடவுளுடைய திருவுளமாக நாம் பார்க்கிறோம். கடவுள் நாம் தூய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதைத்தான் லேவியர் புத்தகம் 19:2 தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். எவ்வாறு கடவுள் தூயவராக இருக்கிறாரோ அதுபோல் அவருடைய படைப்பாகிய நாமும், அவருடைய பிள்ளைகளாகிய நாமும், அவருடைய மக்களாகிய நாமும் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். அவரிடமிருந்து வந்த அந்த தூய்மையான ஆன்மா மீண்டுமாக தூய்மையாக அவரிடம் செல்ல வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம பேதுரு எழுதிய முதல் திருமுகம், அதில் முதலாவது அதிகாரத்தில் 15-16 வசனங்கள் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகளில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி பேதுரு நமக்கு சொல்கிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய செயல்கள் நம்முடைய எண்ணங்கள் தூய்மை உள்ளதாய் இருக்கிறதா? கடவுளுடைய கட்டளைகள் கூட இதைத்தான் வந்து அடிப்படையாக கொண்டது. கடவுள் எதுக்கு இந்த மனித இனத்திற்கு கட்டளைகளை கொடுத்தார்? அவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும், நல்ல எண்ணங்கள் கொண்டு வாழ வேண்டும், நல்ல செயல்கள் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் அந்த கட்டளைகள் எப்படி அந்த மக்களால் பின்பற்றப்பட்டன, அதனுடைய உண்மையான சாரம்சம் அங்கு சாகடிக்கப்பட்டது. சமூகத்தில் ஆதிக்க வர்க்கத்தினர் அங்குள்ள ஏழை எளிய மக்களை அடக்கி ஆள்வதற்காக அந்த கட்டளைகளை துரித்து பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதைத்தான் நம்ம இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் விவிலியத்தில் நாம் தெரிந்து கொள்வதாக இருக்கிறது. இந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனுடைய கடவுளுடைய உச்சக்கட்ட ஒரு முயற்சி தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த மண்ணுலகிற்கு வந்தது. அந்த இயேசு கிறிஸ்து மற்ற எல்லோரும் சிந்தித்ததை விட மாற்றி சிந்திப்பதாக பார்க்கிறோம். அவர் அந்த கடவுள் கொடுத்த கட்டளைகளுக்கு சரியான விளக்கத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சரியான அந்த விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அங்கே இருக்கிறவங்க தப்பாக தான் புரிந்து கொண்டார்கள். அதை வந்து அவர் வந்து இந்த திருச்சட்டத்தை அழிக்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்றார், நான் திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க நான் வரவில்லை. மத்தேயு 5:17 வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், அப்படி அழிக்க வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன வேண்டாம், அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து அதற்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வந்திருக்கிறார் என்பதை அந்த வசனத்தின் மூலமாக விளக்குவதாக பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் கூட பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இப்படியாக கூறியிருக்கிறார், இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது, ஆனால் அவர்கள் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். இவ்வளவு நாள் அந்த கட்டளைகளை அவங்க சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், அவர்களை மறைச்சிருக்கு, அவங்க கண்ணை மறைச்சிருக்கிறது, இந்த ஆதிக்க வர்க்கத்தினை மறைத்திருக்கிறார்கள், துரித்திருக்கிறார்கள். அதற்கு சரியான விளக்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அதுதான் சொல்றது, ஆண்டவர் பால் அவர்கள் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும், அந்த மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள், அந்த கட்டளைகளுடைய உண்மையான சாரம்சத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, நல்ல செயல்கள் கொண்டவர்களாக, தூய்மையானவர்களாக கடவுளுக்கு தங்களை படைப்பார்கள் என்பதுதான் தூய பவுல் கொரிந்தியருக்கு திருமுகத்தில் வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த பழைய கட்டளைகளை அவர்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது அதிகாரத்தோடு விளக்கி சொல்வதாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர் வந்து அதிகாரத்தோடு விளக்கி சொல்வதற்கான இரண்டு முக்கியமான காரணங்கள், அவர் கடவுளாக அந்த கட்டளைகளுக்கு சொந்தக்காரர், அவர் தான் உருவாக்கியவர், மனிதராக அந்த கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பின்பற்றியவர். அப்பொழுது பரிசேயர்கள் இருந்தார்கள், மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றுவது கிடையாது. ஆனால் மக்களுக்கு அவர்கள் இந்த கட்டளைகளை சொன்னாங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கணும் போதிச்சாங்க, ஆனால் அவர்களுடைய செயல்களில் அது வெளிப்படவில்லை. அதனால தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுடைய நெறி மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுடைய நெறியை விட உயர்ந்திருக்கட்டும், அப்பதான் உனக்கு விண்ணுலகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து மாற்றி சிந்தித்து அந்த உண்மையான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை வந்து இந்த மலைப்பொழிவில் நாம் பார்க்கிறோம். கடந்த இரண்டு நாட்களாக வாசித்த நற்செய்திகளிலும் சரி, இன்றைய நற்செய்தியிலும் சரி, அவர் மாற்றி சிந்திப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர் சொல்றாரு, முற்காலத்தவருக்கு இவ்வாறாக நீங்கள் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உனக்கு சொல்றேன், இதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். அங்கே எண்ணத்தை அவர் அங்கே செயல்களுடைய ஆணி வேறு அங்கே அவர் தொடர்றதாக பார்க்கிறோம். நீ வந்து விபச்சாரம் செய்யாதே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற, ஆனால் நீ எப்பொழுது ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிறாயோ அப்பொழுது நீ அவளோடு இறை விபச்சாரம் செய்து விட்டாய். ஏன்னா எண்ணம் உள்ளத்தில் எங்கே எண்ணம் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் எங்கே தோன்றுகிறது, அதுவே அங்கு பாபமாக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு மனிதனுடைய செயலை எப்படி தீர்ப்பிடுகிறது? அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் தீர்ப்படுகிறது. ஒரு மனிதனை எப்படி தீர்ப்படுகிறது? அவனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில். ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான், கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய செயலுக்கு அடிப்படையில் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனுக்கு வந்து நாம் தண்டனையை கொடுக்கிறோம். ஆனால் கடவுள் நம்முடைய எண்ணத்தை தீர்ப்படுகிறார். இங்கே உலகத்தில் இந்த உலக மனிதர்கள் யார் எண்ணத்தை திருப்பிடுவது கிடையாது, ஆனால் கடவுள் நம்முடைய எண்ணத்தை திருப்பிடுகிறார். ஏனென்றால் அந்த செயலுக்கு முன்பாக அந்த தீய எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் உருவாகிறது. இயேசு கிறிஸ்து அந்த எண்ணத்தை திருப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அந்த எண்ணத்தை மாற்றுங்கள் என்று சொல்கிறார். நீ வந்து சகோதர சகோதரிகளை கொலை செய்யாது அப்படின்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கிற, ஆனால் நான் சொல்கிறேன், அவர்கள் மீது நீ கோபம் கொள்ள வேண்டாம். ஏன்னா எண்ணம் கோபமாக ஆரம்பிக்கிறது, அது கொலையாக செயல்பாடில் முடிவதாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இவ்வாறாக நம்மை தூய்மை உள்ளவர்களாக, தூய எண்ணம் கொண்டவர்களாக கடவுளுக்கு மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறது? நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்கிறது? இன்றைய கால சூழ்நிலையில் உலகத்தினுடைய ஆசைக்குள் சிக்கொண்டு நாம் பல நேரங்களில் நம்முடைய தீய எண்ணங்களோடு, தீய செயல்களோடு கடவுள் கொடுத்த தூய ஆன்மாவை கரைப்படிய வைத்திருக்கிறோம். கடவுளிடமிருந்து வந்த அந்த தூய ஆன்மா திரும்பி கடவுளிடம் சொல்ல வேண்டும், அதுதான் நியதி. ஆனால் இப்படி கரைப்படிந்த ஆன்மாவாக திரும்பி கடவுளிடம் கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. எங்கு கரைப்படிய வைத்தோம்? இந்த மண்ணுலகில் தான் கரைப்படிய வைத்தோம். அது எங்கு சரி செய்ய வேண்டும்? நாம் இங்கு தான் சரி செய்ய வேண்டும். நாம் கடவுளுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய துன்ப துயரங்களிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால், தூயவர்களாக நம்மை நாம் கடவுளுக்கு படைக்க வேண்டும். அதைத்தான் மத்தையின் அச்செய்தி 5:8 தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய உள்ளத்தோடு நாம் நம்மை படைக்கும் பொழுது கடவுளை நாம் காண முடியும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12:2 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்படி மாறும் பொழுது என்ன விளைவு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த வாழ்க்கையில் நாம் துன்பம் துயரங்களை தாண்டி கடவுள் கொடுக்கக்கூடிய அமைதியான சமாதானமான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு நிறைவான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய திருவுருளத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையானதாக வைத்து கொள்ள வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், மாற்றம் அடைய வேண்டும், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும். அப்பொழுது நாம் கடவுள் கொடுக்கிற அந்த அமைதியை, நிறைவான வாழ்வை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் மீண்டுமாக பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 4:8 பவுலிபாராக கொடுக்கிறார். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். உங்கள் மனசை எப்படி தூய்மையாக்க முடியும்? தீய எண்ணங்கள் கொண்ட மனதை எப்படி நாம் வந்து சரி செய்ய முடியும் என்று சொன்னால், தூய பவுல் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, நற்பண்புகளை வச்சும் மனசை நீ நிரப்ப வேண்டும். எது உண்மையானதோ அதை வைத்து உன்னுடைய மனதை நிரப்பு, கண்ணியமானவை எதுவோ அதை வைத்து உன்னுடைய மனதை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்த வாழ்வாக மாற தூய பவுல் மிக அற்புதமாக கூறுவதாக பார்க்கிறோம். கொலோசியர்கள் திருமுகத்தில் கூட 3:2 இவ்வாறாக நாம் வாசிக்க கேட்கிறோம். இவ்வுலகம் சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலக சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். எப்பொழுதுமே இந்த உலகத்தை பற்றியே நினைக்க, இந்த உலகம் உன்னை வந்து கண்டிப்பாக அடிமையாக்கும், சாத்தானுடைய பிடியில் உன்னை சிக்க வைக்கும். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தூய்மையான தூய மக்களாக நீ வாழ வேண்டும் என்று சொன்னால், மேலுலக சார்ந்தவை பற்றி நீ எண்ண வேண்டும். சிந்தித்து பார்ப்போம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மேலுலக சார்ந்ததை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய உலகத்தை சார்ந்தவை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மை நாம் தூய்மையானவர்களாக கடவுளுக்கு படைக்க முடியும்? எப்பொழுது நம்முடைய மனதில் மேலுலக சார்ந்தவை பற்றி நாம் சிந்திக்க முடியும்? எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் நற்பண்புகளோடு, உண்மையோடு, நேர்மையான சிந்தனைகளோடு, கண்ணியமானவைகளோடு நாம் நம்முடைய உள்ளத்தை புதுப்பித்து கொள்ள முடியும்? அதற்கான ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த மீட்பும் விடுதலையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கானது அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கானது, மக்களுக்கானது அல்ல. மாறாக எத்தனை தலைமுறைகள் தொடர்ந்தாலும் இந்த மனித இனம் இருக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பும் அவர் கொடுத்த விடுதலையும் நம்மை வந்து சேரும். எப்பொழுது அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றும் பொழுது, வாழ்ந்து சொன்னிருக்கிறார், அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறோமா? தினந்தோறும் இறை வார்த்தையை கேட்கிறோம். நம்முடைய சிந்தனையில், நம்முடைய உள்ளத்தில் இறை வார்த்தையை நிரப்பி அதை நம்முடைய வாழ்வாக மாற்றும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்களாக மாறுகிறது, நம்முடைய சிந்தனைகள் தூய்மையான சிந்தனைகளாக மாறுகிறது, நம்முடைய செயல்கள் தூய்மையான செயல்களாக மாறுகிறது. உண்மையான இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களாக மாறுகிறோம், தந்தனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவ்வாறாக நாம் நம்மையே தூய்மையாக கடவுளுக்கு படைக்கும் பொழுது தூய்மையான கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், தன்னுடைய திருமுகத்தை நமக்கு கொடுக்கிறார், தன்னுடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக நமக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் இந்த சமூகமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்கள், உங்களுடைய செயல்களை மாற்றுங்கள். தூய்மையான ஆன்மாவை கடவுளுக்கு ஒப்படையுங்கள், படையுங்கள். கடவுள் உங்களை என்றென்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம்.